നമസ്കാരം. ആചാര്യൻ ശിഷ്യൻ இந்த இருவருக்குள்ளும் யார் யாருக்கு நல்லது செய்ய வேண்டும், என்ன முறையில் செய்ய வேண்டும், இதை பற்றி நம்முடைய முக்கியமான பல நூல்கள் பேசுகின்றன. நடுவே ஒரு கேள்வியும் வந்திருந்தது, அதற்கும் சேர்த்து இதில் பதில் கூறுகிறேன். சிஷ்யர்களுக்கு என்ன தேவை, அதை எப்படி நிறைவேற்ற முடியும், இதை ஆச்சாரியர்கள் எப்படி தெரிந்து கொள்வார்கள், அவர்களுக்கு அதற்குரிய ஏதாவது விசேஷ சக்தி இருக்கிறதா, யோக சக்தியோ மற்றும் வேறேதேனும் சக்தியோ இருக்குமா, அப்படி இருந்தால்தானே எந்த தீமையை போக்கி எப்படி நல்லது கொடுக்க வேணும் என்பது அவர்களுக்கு தெரியும் என்பது ஒரு இடைப்பட்ட கேள்வி. அதற்கு சேர்த்தே இதில் பதில் கிடைத்துவிடும். சுவாமி பிள்ளை லோகாச்சாரியர் ஸ்ரீவச்சன பூஷணம் எனும் இரகசிய நூலை இயற்றினார். அதிலே இப்படி கூறுகிறார், ஆச்சாரியன் சிஷ்யன் இருவரும் அந்யோன்யம் பிரியஹிதங்களை நடத்த கடவர்கள். பிரியம்னு சொன்னது பிடித்தமானது, ஹிதம்னு சொன்னது நல்லது. ஆச்சாரியனும் சிஷ்யனுக்குண்டான பிடித்ததையும் செய்ய வேண்டும், நல்லது எதுவோ அதையும் செய்ய வேண்டும். சிஷ்யனும் ஆச்சாரியனிடத்தில் அவருக்கு பிடித்தமானது ஏதோ அதை செய்ய வேண்டும், அவருக்கு நல்லது எதுவோ அதையும் செய்ய வேண்டும். ஆனால் இந்த ரெண்டு பேரும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற விதம் மாறுபடுகிறது. முதலில் சிஷ்யன் செய்ய வேண்டியதை பார்ப்போம். ஆச்சாரியனுக்கு எது பிரியமானதோ, ஒண்ணுமில்லை ஒரு வாழைப்பழமாக கூட இருக்கட்டுமே, எதுவும் இருக்கட்டும், அவருக்கென்று பிரியமானது இருக்கும், அதை சிஷ்யன் தானே செய்ய வேண்டும். அவருக்கு இந்த இடம் சுத்தமாக இருந்தால் பிடிக்குமா, சிஷ்யன் சுத்தம் பண்ணி வைக்க வேண்டும். அவருக்கு இந்த வேஷ்டி தூய்மையாக இருந்தால் பிடிக்குமா, சிஷ்யன் தானே தோய்த்து எடுத்து வைக்க வேண்டும். அவருக்கு திராட்சை பழம் பிடிக்குமா, சிஷ்யன் தான் போய் வாங்கி கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். நான் சின்ன சின்னது வேடிக்கைக்காக சொல்லுகிறேன், இதுதான்ங்கிறது இல்லை, இதுவும் உண்டு. ஆகவே ஆச்சாரியனுக்கு பிரியமானதை சிஷ்யன் தானே செய்ய வேண்டும். ஆச்சாரியனுக்கு ஹிதமானது, அவரும் மோட்சம் போக வேண்டும், அவருக்கு பல ஹிதங்கள் நன்மை நடக்க வேண்டும். ஆனால் அதெல்லாவற்றையும் சிஷ்யன் தான் செய்ய முடியாது, அதை பகவானிடத்தில் வேண்டி பகவான் மூலமாக சிஷ்யன் ஆச்சாரியனுக்கு நடத்த வேண்டும். ஆச்சாரியனே சில சமயத்தில் இப்படி ஒரு போகக்கூடாத பாதையில் போய்விடலாம், பேசக்கூடாததை பேசிவிடலாம், உடனே அவருக்கு இது ஹிதம் சொல்ல வேண்டும் என்று நினைத்து சிஷ்யன் சொல்ல முடியாது, இந்த ஹிதம் அவர் உள்ளத்தில் பட வேண்டுமே என்று சிஷ்யன் பெருமானிடத்தில் தான் வேண்ட முடியும், அதை பெருமான் மூலமாகத்தான் செய்ய முடியும். இப்படி ஆச்சாரியனுக்கு பிரியமானதை சிஷ்யன் தானே செய்ய வேண்டும், ஹிதமானதை பெருமான் மூலமாக செய்ய வேண்டும். சரி, இப்ப ஆச்சாரியனிடத்தில் வருவோம். சிஷ்யனுக்கு ஹிதம் எதுவோ அதை ஆச்சாரியன் தானே செய்ய வேண்டும், சிஷ்யனுக்கு பிரியம் எதுவோ அதை ஆச்சாரியன் பெருமானை கொண்டு செய்ய வேண்டும். அப்படியே மாற்றிவிட்டார். சிஷ்யனுக்கு பிரியமானது எது, அவர் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், கல்யாணமாக வேண்டும், குழந்தை பிறப்பு இருக்க வேண்டும், நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும், எவ்வளவோ இருக்கலாமே, அது இந்த லோகத்து விஷயமாகவே இருக்கட்டும், அவனுக்கு பிரியமானது எதுவோ அதெல்லாத்தையும் ஆச்சாரியன் தான் நேரே பார்க்கவே கூடாது. அதெல்லாம் பெருமானிடத்தில் பிரார்த்தித்து, இவர் ஒருத்தர் சிஷ்யராக வந்திருக்கிறார், மோட்சத்தில் விருப்பப்படுகிறான், ஆனால் இந்த லோகத்தில் இருக்கிற வரைக்கும் அவனும் நன்றாக இருக்க வேண்டும், அதற்கு தேவரீர்தான் கிருபை பண்ண வேண்டும், அவனை நன்றாக வைத்துக் கொள்ளும் என்று பெருமானிடத்தில் வேண்டி அவருக்கு வேண்டிய பிரியத்தை செய்துவிடலாம். இவர் பெருமான் மூலமாகத்தான் அதை செய்ய வேண்டி இருக்கிறபடியால் இந்த லோகத்து விஷயத்திலோ பிரியமானதிலோ சிஷ்யனுக்கு என்ன தேவை என்று தெரிந்து கொள்ளுவதற்கு ஆச்சாரியனுக்கு எந்த விசேஷ சக்தியும் தேவையில்லை. சிஷ்யனுடைய நோயினுடைய குணப்படுத்த வேண்டுமா? அது எந்த நோய் அப்படின்னு ஒரு விசேஷ கண்ணோடு ஆச்சாரியன் பார்க்க தேவையில்லை. அவர் செய்ய வேண்டியது பெருமானிடத்தில் வேண்டுகோள் வைத்தால் ஆச்சாரியன் கேட்டு பெருமான் மறுக்கவே மாட்டார், நிச்சயம் சரிப்படுத்துவார். கண்டிப்பா பெருமானுக்கு விசேஷ கண் இருக்கிறதே, நம்ம நோய் என்ன, தேவை என்ன, எதை தீர்க்க வேண்டும் அவருக்கு தெரியுமே. அது ஆச்சாரியனுக்கு தெரிய வேண்டியது கூட இல்லை, தெரிந்து கொள்ளவும் மாட்டார், ஆனால் தீர்த்து கொடுப்பார். அதைத்தான் சொல்ல வந்தேன். அதை தீர்ப்பதற்கு அவருக்கு எந்த விசேஷ சக்தியும் தேவையில்லை, ஏன்னா பெருமான் மூலமாகத்தான் தீர்க்க போகிறார். சரி, சிஷ்யனுக்கு ஹிதம் நடத்த வேண்டுமே, அதற்கு விசேஷ சக்தி வேண்டாமா என்றால் என்ன ஹிதம் செய்வார்? அவனுக்கு இருக்கிற தீய குணங்களை போக்க வேண்டும், அகங்கார மமகாரங்களை எல்லாம் தொலைக்க வேண்டும், அவனுடைய கர்ம சம்பந்தத்தை குறைக்க வேண்டும், மோட்சத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதானே சிஷ்யனுக்கு ஹிதம். இந்த ஹிதத்தை செய்வதற்கு அவருக்கு என்ன விசேஷ சக்தி வேண்டும்? பெருமான் அவரை நியமித்திருக்கிறார், நீர்தான் ஆச்சாரியன், நீர் ராமானுஜ சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறீர், நாம் ராமானுஜருக்கு உறுதிமொழி அளித்திருக்கிறோம், அதன்படிக்கு இந்த சம்பந்தத்தின் வழி வருபவர்களுக்கு நாம் தருகிறோம்னு சொல்லி வைத்திருக்கிறோம், அந்த சக்தி அந்த உரிமை உமக்கு உண்டு என்று பெருமானே கொடுத்திருக்கிறார். ராமானுஜரும் அந்த பெருமையை ஆச்சாரியனிடத்தில் கொடுத்து வைத்திருக்கிறார். அந்த ஒரு சொல்லே, அவர் கொடுத்த அந்த அதிகாரமே போதும், அந்த உரிமை போதும். எப்படியுமே மோட்சம் போவதற்கு நாமோ ஆச்சாரியனோ யாரும் எதுவும் செய்ய முடியாது. பெருமான் உபாயமாக இருக்க போகிறார். அவர் நான் என்னுடைய பக்தனை, என் சரணாகதனை அவனுடைய துன்பங்களை போக்கி அழைத்து போகிறேன்கிறது அவருடைய உறுதி. அதனால் அவரிடத்தில் கொண்டு போய் சேர்த்தால் போதும். அவரிடத்தில் கொண்டு சேர்க்க உடையவரிடத்தில் கொண்டு போய் சேர்த்தால், ராமானுஜரிடத்தில் கொண்டு போய் சேர்த்தால் போதும். தானே ராமானுஜாங்கிரி சரணோஸ்மி குலப்பிரதீபா துவாசீத்ச யாமுன முனேகே சதநாத வம்சா வம்ச பராங்குஷ முனேகே சசசோபி தேவியாக தாசஸ்தவேதி வரதாஸ்மி தவியக்ஷணீயா என்று கூறத்தாழ்வான் வரதராஜஸ்தவத்தினுடைய கடைசியில் தெரிவிக்கிறார். அடியே ராமானுஜரை பற்றினேன், அவர் ஆளவந்தாரை பற்றினார், அவர் நாதமுனிகளை பற்றினார், அவர் நம்மாழ்வாரை பற்றினார், அவர் மகாலட்சுமியை பற்றினார், அவர் பெருமானை பற்றினார், தானே காரியம் நடக்கப் போகிறது. அதனால் நம்மை கொண்டு போய் ஆச்சாரியரிடத்தில் சேர்த்து, பெரும் ஆச்சாரியனான ஜெகதாச்சாரியனான ராமானுஜரிடத்தில் சேர்த்து விடுவதே போதும். அதற்கு மேல் ஒரு விசேஷ சக்தி ஆச்சாரியனுக்கு மோட்சத்தை கொண்டு போய் நம்மை சேர்ப்பதற்கு தேவையில்லை. அதனால் ஆச்சாரியர்கள் கருணையே உருவானவர்களாய், பெருமான் சொற்படி நடப்பவர்களாய், எல்லாருடைய க்ஷேமத்தையும் ஆசைப்படுபவர்களாய், தனக்கென்று இல்லாமல் பிறர்க்கென்று இருப்பவர்களாய், இப்படி இருப்பவர்களாக இருப்பதே விசேஷ சக்தி. இது தவிர ஆச்சாரியன் குரு என்பவருக்கு ஏதோ தனியான ஒரு சக்தி, அதெல்லாம் கிருதயுகம் திரேதாயுகத்தில் இருந்திருக்கலாம். ஆனா இப்போது இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயப்படின்னு பார்த்தால் ராமானுஜர் தான் சக்தி. அவர் வழி வந்தவர்களாய், அவருக்கு அவர் சொன்னபடிக்கு பஞ்சசம்ஸ்காரத்தை செய்து வைத்து அவர் திருவடிகளில் கொண்டு போய் ஆச்சாரியர்கள் சேர்த்து வைக்கிறார்களே, அதுதான் அவர்களுக்கு உண்டான விசேஷ சக்தி. இதை பத்தி பிரலோகாச்சாரியர் ரொம்ப விரிவாக எடுத்துரைத்துள்ளார். அதனுடைய அரும்பத உரைகளிலும் இன்னும் விளக்கமாக இதை பற்றி கூறப்பட்டுள்ளது. இது மிகவும் ஆராய்ச்சிக்குட்படுத்தப்பட்டு அலசி ஆராயப்பட்டு பதில்கள் தெளிவாக உரைக்கப்பட்டுள்ளன. அதெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். ஆகவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, பெருமான் தான் அந்த விசேஷ சக்தி. அது அந்த ஆச்சாரியிடத்தில் இருக்கும்போது கோபிகா ஸ்திரீகள் கையிலே கண்ணன் இருந்தார். கோபிகளிடத்தில் என்ன சக்தி உண்டு? கர்மயோகமா, ஞான யோகமா, யோகமா, அஷ்டாங்க வித்தையா, ஒன்றும் தெரியாது. அவர்கள் அறிந்ததெல்லாம் பாலும் மோரும் தயிரும். ஆனால் வேற தெரிஞ்சுக்க வேண்டிய தேவையில்லையே. அவர்கள் கையில் கண்ணனே இருந்து விட்டபடியால் தொட்டதெல்லாம் துலங்கும். அதே போலத்தான் நம்முடைய ஆச்சாரியர்களுடைய பெருமை.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.